ओम अज्ञान्ति मिरांदस्य ज्ञानांजन चलागया तत्सरो मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं स्थाविदं येन भूतले स्वयं रूप गदामय्यं ददातीं सर्वदान्तिकं वन्देगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवांश श्रीरूपां साग्रजातं सगगणरघुनाथां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सयुं ललिता श्रीविशाखां च। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनिधि नामिने नमाचार्यपादानि तागरूपदायिनि गौरगददामदाय नहरग्रामदारिणि। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशधारिणे वांशकल्पतरुवश्य कृपा सिन्धुपेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரி கிருஷ்ணா, இன்னைக்கு நம்ம வந்து உத்தாரண தத்த தாக்கூரர் மகேஷ பண்டிதர் ரெண்டு ஆச்சாரியருடைய மறைவு தினத்தை கொண்டாடிருக்கிறோம். உத்தாரண தத்த தாக்கூரர் மகேஷ பண்டிதர் ரெண்டு பேருமே நம்ம சம்பிரதாயத்தில் வரக்கூடிய முக்கியமான ஆச்சாரியர்கள். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சிசூதா ஸ்டைல ஹோய் பலராம் ஹோயில நித்தாய். பிரஜேந்திரந்தனான கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினார். அதே மாதிரி பலராமர் நித்யானந்த பிரபுவாக தோன்றினார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு நித்தாருடைய சகாக்கள் கிருஷ்ண பலராமருடைய சகாக்கள் எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய லீலையிலும் கலந்துக்கிறதுக்காக தோன்றினாங்க. அப்படி கிருஷ்ண பலராமருடைய 12 துவாதச கோபாலர்கள் 12 பேர் இருக்காங்க. அவங்க துவாதச கோபாலர்னு சொல்லப்படுறாங்க. அந்த 12 கோபாலர்களில் இன்னைக்கு ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த உத்தான தத்த தாக்கூரரும் மகேஸ்வர பண்டிதரும் கிருஷ்ண பலராமர் லீலையில் 12 கோபாலர்களில் ரெண்டு பேராக இருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தரையாக அவருடைய வைபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மகேஸ்வர பண்டிதர். மகேஷ பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தருடைய லீலையில், அதாவது சொல்லப்போனால் அதாவது பலராமருக்கு ரொம்ப பிரியமான 12 கோபாலர்கள் சகா, 12 துவாதச சகா. அந்த துவாதச சகாவில் வந்து மகாபாகுன்ற சகா வந்து சைத்தன்ய நித்யானந்தோட லீலையில் மகேஸ்வர பண்டிதராக தோன்றினார். மகாபாகுன்றவர் தான் சைத்தன்ய லீலையில் மகேஸ்வர பண்டிதராக தோன்றினார்ங்கிறத வந்து கௌர கணேதேச தீபிகாங்கிற சாஸ்திரத்தில் கவிகர்ணபூர்ணர் 129 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். கவிகர்ணபூர்ணான்ற ஆச்சாரியர் கௌர கணேதேச தீபிகா புஸ்தகத்தில் மகாபாகுன்ற சகா மகேஷ பண்டிதராக தோன்றினார் அப்படின்னு சொல்லியிருக்கார். மகேஷ பண்டிதர் சைத்தன்யமாவுடைய நித்யானந்தருடைய பக்தர்களில் நித்யானந்தருடைய கிளையில் ரொம்ப முக்கியமான கிளையாக வைக்கப்படுறார். சில சமயங்களில் மகேஷ பண்டிதர் சைத்தன்யமாவுடைய கிளையாகவும் எடுத்துக்கப்படுறார், நித்யானந்தருடைய கிளையாகவும் எடுத்துக்கப்படுறார். ஆனால் முக்கால்வாசி அவர் வந்து நித்யானந்தருடைய கிளையாக தான் கருதப்படுறார். மகேஷ பண்டிதர் பாணியாட்டி உற்சவம் ரகுநாதாஸ் கோசாமி சந்தித்து அந்த வைபவ லீலையில் நடக்கும்போது மகேஷ பண்டிதரும் நித்யானந்த பிரபு கூட இருந்தார். அதாவது ஒரு சமயம் பாணிகாட்டின்ற இடத்துக்கு நித்யானந்த பிரபு தன்னை சகாக்களோட வரும்பொழுது ரகுநாதாஸ் கோசாமியில் ஒருத்தர் ரகுநாதாஸர். ஸோ ரகுநாதாசர் பாணிகாட்டிங்கிற கிராமத்து பக்கத்தில் அவங்க ஊர் இருக்கும் கிருஷ்ணநகர்னு. அந்த கிருஷ்ணநகர்லேருந்து நித்யானந்த பிரபு தன்னை சகாக்களோட வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ரகுநாதர் ரொம்ப தூரத்திலிருந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். அப்போது நித்யானந்தர் அங்குள்ள பக்தர்கள்லாம் நித்யானந்தோட முறையிடுவாங்க. ஏதோ ரகுநாத் ரகுநாத் இங்கே ஒழிஞ்சின்றிருக்காருன்னதும் நித்யானந்த பிரபு சொல்லுவார், அவர் ஒரு திருடன், என்னை ஏமாற்றுறார், அவரை பிடிச்சுன்னு வாங்க எங்கிட்ட அப்படின்னு நித்யானந்த பிரபு கட்டளையிடுவார். அவர் திருடன், அவனை விடாதீங்க, அவனை பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பக்தரும் ரகுநாதரை பிடிச்சுன்னு வந்து நித்யானந்த பிரபு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. ரகுநாதர் ரொம்ப பணிவோட ரொம்ப தன்னுடைய எளிமையான பக்தினாலும் பணிவுனாலும் நித்யானந்தருடைய பாதங்களை சாஸ்தாங்கமாக நமஸ்கரிக்கிறார். அவருடைய தாமரை பாதங்களை சரணடைகிறார். அப்போ நித்யானந்த பிரபு தன்னுடைய தாமரை பாதத்தை எடுத்து ரகுநாதாஸ் கோசாமி ஆசீர்வதிக்கிறார். அப்போ சொல்கிறார், இங்கே உள்ள வைஷ்ணவர்களுக்கெல்லாம் நீ வந்து சீடாதகி கொடுக்கணும், அவளாலும் தயிராலும் பிரசாதம் கொடுக்கணுன்றதும் அந்த உற்சவம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. அது நம்ம பாண்டியாட்டி நிகழ்ச்சியப்போ அந்த இந்த உற்சவங்களை பற்றி இன்னும் விவரமாக நம்ம படிச்சுக்கலாம். சைத்தன்ய சரிதாமிரத்தில் ரகுநாத் கோசாமி எப்படியெல்லாம் அங்குள்ள வைஷ்ணவர்களை திருப்திப்படுத்தினார், எப்படியெல்லாம் நித்யா பிரபு திருப்தி ஏற்படுத்தினார், விருந்து கொடுத்தாருங்கிறத ரொம்ப விவரமாக கிருஷ்ணா ஸ்கவராஜ் கோசாமி சொல்லியிருக்கார். அந்த உற்சவத்தில் போது மகேஷ பண்டிதரும் கூட இருந்தார். உண்மையில் மகேஷ பண்டிதருக்கு இன்னும் ரெண்டு சகோதரர் இருந்தாங்க. இவங்க மூணு பேருமே சைத்தமாக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஜெகதீஷ பண்டிதர், ஹிரண்ய பண்டிதர், மகேஷ பண்டிதர். ஜெகதீஷா, ஹிரண்யா, மகேஷா இவங்க மூணு பேருமே சகோதரர்கள். இவங்களுடைய லீலைகளில் வந்து ஜெகதீஷ பண்டிதரும் ஹிரண்ய பண்டிதரும் ஒரு சமயம் ஏகாதசி அன்னைக்கு அவங்க வீட்டில் அவங்களுடைய விஷ்ணு ஆல்டரில் விஷ்ணுவுக்கு வந்து போகா தயார் பண்ணி அதை படைப்பாங்க. போகா நைவேத்தியம் செய்யும்போது சச்சி மாதாட்டையும் ஜெகநாத மிஸ்ரிட்டையும் சொல்லுவார் சைத்தன்யா நிமாய் பண்டிட், அப்போ நிமாய் சின்ன குழந்தை தான், நிமாய் சொல்லுவார் எனக்கு பசிக்குது, நீங்கள் ஜெகதீஷ் பண்டித வீட்டில் போய் பிரசாதம் கொண்டு வாங்க, போகா ஆஃபர் பண்ணுறாங்க எனக்கு எடுத்துன்னு வாங்க, இன்னைக்கு தானியம் ஆஃபர் பண்ணுறாங்க எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லுவார். உண்மையில் அன்னைக்கு ஏகாதசி எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடும், எப்படி நிமாய்க்கு தெரியும் அப்படின்னு. அவனே அங்கே ஜெகதீஷ் வீட்டுக்கு போனால் அதே மாதிரி ஹிரண்யரும் ஜெகதீஷரும் அவருடைய விஷ்ணுவுக்கு வந்து போகா நைவேத்தியம் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த நிமாயோடைய குட்டி நிமாயோடைய அந்த லீலையை நினச்சி அவங்க பூ பிரமிச்சு போயிடுறாங்க. எல்லா பக்தர்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இது நிமாய்க்கு தெரிஞ்சுது, எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் விஷ்ணுவுக்கு கிரேன் தானியம் படைச்சோம் அப்படின்னு. இந்த லீலையை வந்து குழந்தை பருவத்தில் சைத்தன்மாவுக்கு பண்ணார் ஜெகதீஷர் கூடயும் நிமாய் பண்டிதர் கூடயும். மகேஷ பண்டிட் சாராதகா அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு சமயம் நரத்தம் தாசாக்கிற வரும்போது இவரை தரிசிச்சிருக்கார். நரத்தம் தாசாக்கிற இவர் ஆசீர்வாதம் வழங்கியிருக்கார். இப்படி சைத்தன்மாவுடைய லீலைக்கு அப்புறம் நரத்தம் தாசாக்கிற சைத்தன்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் அப்படின்னா நரத்தம் தாஸ் தோன்றினார். சைத்தன்மாவுடைய லீலெல்லாம் முடிச்சுன்னு போனதுக்கு அப்புறம் தான் நரத்தம் தாஸ் தோன்றினார். ஆனாலும் நரத்தம் தாஸ் சாக்கரை வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணியிருந்தார் மகேஸ்வர பண்டிதரை தரிசிக்கக்கூடிய பாக்கியம். மகேஷ் பண்டிதர் ரொம்ப அற்புதமாக நர்த்தனம் செய்வார். சைத்தன் மகாப்பிரபு நித்யானந்த முன்னாடி வந்து ரொம்ப அழகாக நர்த்தனம் செய்வார். யாராவது மிருதங்கம் கர்த்தாலாம் வாசிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப துள்ளி குதிச்சு நர்த்தனம் செய்வாராம். அதனால தான் பிருந்தாவனதாஸ் தாக்கூர் இவரை பரம மகன்தான்னு சொல்கிறார். அதாவது பரம மகன் தானா மகாத்மாக்களே ரொம்ப உன்னதமானவர், ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான வயசு சுத்த பக்தர்னு சொல்லி பிருந்தாவனதாஸ் தாக்கூரர் இப்படி சைத்தன்ய பாகவத்தில் மகேஸ்வர பண்டிதர் புகழ்றார். எப்படி மகேஸ்வர பண்டிதர் அந்த மகாபாபு சக்காதா மகேஸ்வர பண்டிதராக வந்து சைத்தன்மா பிரித ஹரிநாம சங்கீதத்தின் இயக்கத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்து பிரச்சாரத்தில் அவரும் கலந்துட்டார், அவருடைய லீலைகளை பங்கெடுத்துட்டுருக்கார். அதனால் இன்றைக்கி நம்ம மகேஸ்வர பண்டிதருடைய கருணைக்காக பிரார்த்திப்போம். நமக்கு அவரை பற்றி லீலைகள் இவ்வளோ தான் கிடச்சிருந்தது. ஏன்னா சில சமயங்களில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசம் என்ன சொல்கிறாருன்னா சைத்தன்ய மகாபுடைய சகாக்கள் நித்யானந்தருடைய சகாக்களுடைய நாமங்களே வந்து என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பேரையும் வர்ணித்து சொல்கிற அளவுக்கு என்னாலேயும் முடியலன்னு அவர் சொல்லும்போது நம்மள மாதிரி அற்ப ஜீவராசிகளால் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் தான். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா வெறுமனே மகேஷ பண்டிதருடைய நாமத்தை நினைவு வச்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும் ஒருத்தனுக்கு சைத்தன்யாவுடைய கருணை கிடைக்கிறதுக்கு, நித்யானந்தருடைய கருணை கிடைக்கிறது, கிருஷ்ண பிரேமம் அவங்களுக்கு உறுதினு சொல்லப்பட்டிருக்கு. ஜய் ஸ்ரீ மகேஷ் பண்டிட் கி ஜெயஹோ. அடுத்தது உத்தாரண தத்த தாக்கூரர். உத்தாரண தத்த தாக்கூரரும் நித்யானந்த பிரபுடைய கிளைகளில் ரொம்ப முக்கியமான கிளையாக கருதப்படுறார். உத்தாரண தத்த தாக்கூரர் 12 கோபாலர்களை சுபாகுங்கிற கோபர் தான், சுபாகுங்கிற சகா தான் உத்தாரண தத்த தாக்கூரராக தோன்றியிருந்தார். சப்தகிராம்ங்கிற இடத்துல உத்தாரண தத்தாக்கூர் தோன்றியிருந்தார். இவங்க வந்து தங்க வியாபாரம் செய்கிற குடும்பத்தில் தோன்றியிருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தருடைய காரணமற்ற கருணினால எந்த வம்சத்திலையும் தோன்றினாலும் ஒருத்தர் வந்து சுத்த பக்தியாக சுத்த பக்தனாக இருக்க முடியும், வைஷ்ணவத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறத வந்து அவருடைய காரணமற்ற கருணினால இந்த உலகத்தில் அவங்க நிகழ்த்தி காமிச்சாங்க. சில சமயம் அவருடைய பக்தர்கள் காயஸ்தாங்கிற கம்யூனிட்டியில் காயஸ்தாங்கிற வம்சத்திலையோ இல்லை இந்த மாதிரி தங்க வியாபாரம் செய்யக்கூடிய வம்சத்திலையோ இல்லை சில சமயம் அவங்க வந்து புனித நதிகள், பொதுவாக வைஷ்ணவர்கள்லாம் புனித நதிகள் ஓடுற இடத்துல தான் தோன்றுவாங்க அப்படிதான் பாகவதத்திலன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சைத்தன்யாவுடைய கருணினால புனிதர்கள் ஓடாத இடத்துல கூட தன்னுடைய சுத்த பக்தர்களை தோற்றுவிச்சு அந்த இடத்தை இன்னும் புனிதப்படுத்தினார் மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும். எப்படி சப்தகிராம்ங்கிற இடத்துல வந்து தங்க வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வம்சத்தில் உத்தாரண தத்தாக்கூர் தோன்றினார். இவர் பிற்காலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ராஜா கிட்ட மந்திரியாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த இடத்துக்கு வந்து இப்பவும் உத்தாரணபுரிங்கிற திருநாமம் இருக்குது, அந்த ஊருக்கு உத்தாரணபுரின்னு பேர். சில சமயம் நித்யானந்த பிரபு இவங்க வீட்டுக்கு விருந்து பிரசாதம் உணவு உட்கொள் விருந்துக்காக வருவார். அப்போ இவர் ரொம்ப அற்புதமாக விருந்து படித்து நித்யானந்த பிரபுக்கும் அவருடைய சகாக்களுக்கும் படைப்பார். நித்யானந்த பிரபு அடிக்கடி இவங்க கிராமத்தில் வந்து சத்த கிராமத்தில் வந்து அங்கே அவர் நைவேத்தியம் செய்யக்கூடிய போகா வேற்றுண்டு அங்கே நாமசங்கீர்த்தனம் செய்வார். ஸோ நித்யானந்த பிரபுக்கு பிரசாதம் கொடுத்து அவருடைய சகாக்களையும் சந்தோஷப்படுத்துவார் உத்தாரணத்தை தாக்குவார். ஸோ அப்படி நித்யானந்தருடைய காரணமற்ற கருணையினால நித்யானந்தரு பதிதபாவன் காரணமற்ற கருணையுடையவர். ஸோ நித்யானந்தருடைய காரணமற்ற கருணையினால உத்தாரண தத்துவத்தாருடைய அந்த தங்க சொர்ண வர்ண கம்யூனிட்டி, அந்த தங்க விற்கிற வியாபாரிகள் எல்லாருக்குமே வந்து கிருஷ்ண பிரேமம் கொடுக்கப்பட்டது. அந்த வம்சத்தில் வர எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணருடைய நித்யானந்தருடைய கருணையும் கிருஷ்ண பிரேமும் கொடுக்கப்பட்டது. அதனால தான் விருந்தாவனதாஸ் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, நித்யானந்தருடைய காரணமற்ற கருணை அந்த வம்சத்தில் உள்ள எல்லாருக்குமே, உத்தானந்தாஸ் தாக்கூருடைய வம்சத்தில் வரவங்க அந்த அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து அவர் கருணை கொடுத்தாருன்னு சொல்றார். இவர் வந்து 26 வயசு இருக்கும்போது, உத்தானந்தாஸ் தாக்கூருக்கு 26 வயசு இருக்கும்போது அவருடைய மனைவி தவறிடுறாங்க. அவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் இவர் பௌதிக வாழ்க்கையை கைவிட்டு அவர் முழுக்க முழுக்க நித்யானந்தருடைய சேவையில் ஈடுபடுறார். முழுக்கவும் தன்னுடைய மனைவி பிரிந்த உடனே அவர் பௌதிக செயல்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவருக்கு உண்மையில ஆச்சரியத்திற்கு பௌதிகமான செயல் எதுவும் கிடையாது. சில சமயம் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்க கிருஷ்ண உணர்வை சுத்தமான நிலையை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த உலகத்துடைய பார்வைக்கு அது பௌதிக வாழ்க்கையா தெரியலாம். ஆனால் எப்போத்துடைய மனைவி பிரிஞ்சிட்டாங்களோ அப்பவே அந்த 26 வயசுலேயே உத்தாரந்த தாக்கூரர் நித்யானந்தருடைய தாமரை பாதங்களை சரணடைந்து அவருக்கு பக்தி தொண்டு செய்ய ஆரம்பித்தார். எப்படி அவர் எங்கெல்லாம் போறாரோ நித்யானந்தருடைய கூட இருந்து அவருடைய ஹரிநாமத்துடைய இயக்க சங்கீதனத்தை இயக்கத்தில் முழு பங்கெடுத்துட்டார். இவருக்கு வந்து இவர் இருந்த அந்த சப்த கிராமத்தில் வந்து இவர் 6 விக்கிரகங்களை வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். சத்புஜ மகாபிரபு, மகாபிரபு வந்து சத்புஜ தோற்றத்தில், நித்யானந்த பிரபு, கதாதர பண்டிதர், அப்புறம் ஒரு சாலகிராம் விக்கிரகம், அப்புறம் ராதா கோவிந்த தேவர், இந்த விக்கிரகங்கள்லாம் இப்பவும் அந்த கிராமத்தில் இருக்கு. சப்த கிராமில் இந்த வம்சத்தில் வரக்கூடியவங்க இன்னும் அதை வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வம்சத்தில் வரக்கூடியவங்க உத்தாரண தத்தாக்கருடைய வம்சத்தில், அந்த சொர்ண வர்ண கம்யூனிட்டியில் வரக்கூடிய அந்த நபர்கள் இன்னும் அங்கே கோயிலில் வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சமயம் உபன்யாசத்தில் குரு மகாராஜ் அதை பற்றி மேற்கோள் காமிச்சிருந்தார். குரு மகாராஜ் கோலிநாத் ஜெயபதாசாமி, தௌத்திரி ஜெயபதாசாமி மகாராஜ் வந்து பல இடங்களில் மாயப்பொருளை பரிக்கிரமா செய்யும்போது அங்கே நிறைய பக்தர்கள் வந்து இந்த மாதிரி சைத்தன் மாப்பிள நித்யானந்தருடைய லீலை புரிஞ்ச இடங்கள், அப்புறம் ஆச்சாரியர் தோன்றிய இடங்கள், மறைந்த இடங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து அங்கே வந்து பக்தர்கள் வந்து தரிசிக்கிறதுக்கும் அதை வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் ஏற்பாடு செய்யணுங்கிறது மகாராஜ் குரு மகாராஜோட ரொம்ப ஒரு விருப்பமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் குரு மகாராஜ் அந்த கிராமம் வழியாக போகும்போது அங்கே உள்ள ஜனங்கள்லாம் குரு மகாராஜை பார்த்த உடனே, நீங்கள் இஸ்கான்காரங்களா, நீங்கள் இஸ்கான்காரங்களான்னு கேட்டுட்டு ஓடி வந்து அவங்ககிட்ட பேசினாங்களாம் குரு மகாராஜே. ஒரு சமயம் இஸ்கான்லேருந்து புஸ்தக விநியோகத்துக்காக வந்திருந்தாங்க. அப்போ எங்ககிட்ட சொன்னாங்க, இந்த கோயிலை நாங்கள் கட்டித்தருவோம் அப்படின்னு. இங்கே எங்களுக்கு இடம் இருக்குது, நீங்கள் கோயில் கட்டி கொடுங்கன்னு குரு மகாராஜ் கேட்டிருக்காங்க. குரு மகாராஜும் அங்கே அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கார். ஸோ இந்த மாதிரி உத்தாரணத்து தாக்கூருடைய தோன்றிய இடத்துல இன்னும் அவருடைய கோயில்கள்லாம் வந்து இஸ்கான் மூலமாக பராமரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அது பரிக்கிரமாக செல்லும் போதில் சில சமயங்களில் பக்தர்கள் அந்த இடத்தை போய் தரிசிக்கலாம். இவருடைய அப்பா பேர் வந்து ஸ்ரீகாரா, அம்மாவோடைய பேர் பத்ராவதி. ஸ்ரீகாராங்கிறவருக்கும் பத்ராவதிக்கும் இருக்கும் ஒரு குழந்தையாக பிறந்தாங்க. குழந்தையாக பிறந்து அவர் லீலை புரிஞ்சார். ஆக்சுவலி விருந்தாவனதாஸ் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, இவரை பரம கருணா அப்படின்னு சொல்கிறார். பதித்த பாவன், ரொம்ப 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 கருணை வாய்ந்தவர்னு விருந்தாவனதாஸ் தாக்கூர் தன்னுடைய சைத்தன்ய பாவத்தில் சொல்கிறார். ரொம்ப 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 கருணை வாய்ந்தவர். நித்யானந்த பிரபு கருணை வாய்ந்தவர், சைத்தன்மாபுரம் கருணை வாய்ந்தவங்க. ஆனால் அவருடைய சகாக்கள், அது குறிப்பாக உத்தாரணத்தை தாக்கூர் சொல்லும்போது விருந்தாவனதாஸ் தாக்கூர் பரம பரம பதித்த பாவன்னு சொல்கிறார் அவரை. அதே மாதிரி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமியும் சைத்தன்ய பாகவத சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் மகாபாகவதர்களே ரொம்ப உயர்ந்தவர்னு சொல்கிறார். எப்படி விருந்தாவனதாஸ் தாக்கூரர், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி போன்ற மிகப்பெரிய ஆச்சாரியர்களால், பூர்வாச்சாரியர்களால் புகழ்ந்து சொல்லப்படுறவர் உத்தாரணதாஸ் தாக்கூரர். குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய வெறுமனே அவர் உத்தானந்த தாக்கூருடைய மகிமையில கேட்கறதுனாலே யார் வந்து அவரை பற்றி நினைக்கிறாங்களோ, அவரை பற்றி கேட்குறாங்களோ, இந்த மாதிரி அவர் வந்து நித்யானந்த பிரபுக்கு ரொம்ப பிரியமானவர், சைத்தன்மாவுக்கு ரொம்ப பிரியமானவர், அவர் வந்து இந்த உலகத்தில் தோன்றி ஹரிநாமத்தை கொடுக்கறதுக்காக வந்தார் அப்படின்னு வெறுமனை கேட்கறதுனாலே ஒருத்தர் வந்து அவருக்கு கிருஷ்ண பிரேமம் உறுதின்னு சைத்தன்ய சரிதாமத்தில் கிருஷ்ணா கவிராஜ் கோசாமி சொல்கிறார். எனக்கு அவர் சொல்கிறார், எனக்கு நித்யானந்த பிரபுடைய சகாக்களுடைய பட்டியலை பற்றி சொல்லி வர்ணிக்க முடியல, ஏதோ எனக்கு எட்டின அளவுக்கு ஒரு சில பக்தருடைய ஒரு சில சகாக்களுடைய பேரெல்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு சில நித்யானந்துடைய சகாக்களுடைய பேரெல்லாம் சொல்லியிருக்கேன். வெறுமனே இந்த பெயர் பட்டியலில் வந்து ஒருத்தர் படிக்கிறதுனாலேயே அவங்களுக்கு நித்யானந்துடைய காரணமற்ற கருணையும் கிருஷ்ண பிரேமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சைத்தன்ய சரிதாமத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி சொல்கிறார். இவருடைய இடம் வந்து உத்தாரணபுரிங்கிறது கட்டுவாங்கிற இடம், சைத்தன்யா சன்னியாசம் எடுத்துனது. அங்கிருந்து ஒரு 1.5 மைல் தூரத்தில் போனால் உத்தாரணத்தை தாக்குற அந்த அவருடைய அந்த சப்தகிரம் அந்த அந்த உத்தாரணபுரிங்கிற இடத்துக்கு போகலாம். அவருடைய அந்த வீடு, அவங்க வாழ்ந்த இடம்லாம் இன்னும் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இவர் மறைவுக்கு அப்புறம் ஜானவ மாதா, நித்தியானந்தனுடைய நித்தியமான மனைவி ஜானவ மாதா வந்து சப்தகிராமில் போய் அவங்க வீடெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவாஸ் தத்தாங்கிறவர் இந்த வம்சத்தில் வரக்கூடியவர். அவர் அந்த அவர் இன்னும் அந்த விக்கிரகங்களை வழிபாடு பண்ணிட்டு இருக்கார். இது ஆக்சுவலி ஹூக்ளி டிஸ்ட்ரிக்டில் வரும், ஹூக்ளி மாவட்டத்தில் அந்த சப்தகிராம்ங்கிற இடம் வருது. அங்கே ஸ்ரீவாஸ் தத்தாங்கிறவர் அந்த விக்கிரகங்களை வழிபாடு பண்ணிட்டு இருக்கார். பிரபுபாதர் வந்து அமெரிக்காவிலேருந்து திரும்ப வந்தோடனே தன் சிஷ்யர்களோட மாயாப்பூர் பரிக்கிரமா செய்யும்போது அவர் இந்த இடங்களுக்கெல்லாம் அவர் கூட்டின்னு போயிருக்கிறதாவும் தன்னுடைய உபன்யாசத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ஸோ எப்படி உத்தாரண தத்தை தாக்குறார், அவருடைய காரணமற்ற கருணையினால கிருஷ்ணோட வைகுண்ட லோகத்தில் இருந்தால் கோலோக உண்டாமத்தில் இங்கே தோன்றி நம்மளை போல கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக சைத்தமாபி லீலையில் பங்கெடுத்துட்டுருக்கார். வெறுமனே அவருடைய திருநாமத்தை கேட்கறதுனாலே ஒருத்தர் தூய்மை அடைவான்னா அப்போ எவ்வளோ தடவை வேணால் இன்றைக்கி அவருடைய திருநாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். உத்தாரணத்தை தாக்குர்க்கி ஜாய், உத்தாரணத்தை தாக்குர்க்கி ஜாய், உத்தாரணத்தை தாக்குர்க்கி ஜாயோ. ஓயே வைஷ்ணவ தாக்கூர், இந்த கீழ்நிலையான ஆத்மாவை விடுவிக்கிறதுக்காக நீங்கள் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கீங்க. இப்போ எனக்கும் என் ஹரிநாமத்து மேலே தூய்மையான அன்பு ஏற்படணும். பகவான் சைத்தன்ய மேலையும் நித்யானந்த பிரபு மேலையும் தூய்மையான அன்பு ஏற்படணும். ஹரிநாமத்து மேலே எனக்கு பட்டுதல் வரணும். தொடர்ந்து ஹரிநாமத்தை நான் உச்சரிக்கணும். எந்த விதமான குற்றங்களும் செய்யாமல் ஹரிநாமத்தில் எனக்கு சுவை ஏற்படணும்னு நம்ம இன்னைக்கு உத்தாரணத்தை தாக்குறட்டையும் மகேஷ பண்டித்து பிரார்த்தனை செய்துக்குவோம். அவங்களுடைய கருணை இல்லாமல், பூர்வாசருடைய கருணை இல்லாமல் நமக்கு நித்யானுடைய கருணையோ இல்லை சைத்தன்யாவுடைய கருணையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ரெண்டு பேருடைய கருணை இல்லாமல் நமக்கு பக்தி தொண்டு அதாவது கிருஷ்ண பிரேமங்கிறது எட்டாவது கனி தான். அப்படி இருக்கும்போது ராதாகிருஷ்ணனுடைய வழிபாடை பற்றி நம்ம என்ன சொல்ல இருக்கு? அதனால் அன்றைக்கி நம்ம வந்து அவங்க ரெண்டு பேருடைய கருணைக்காக பிரார்த்திப்போம். கட்டாயம் இன்றைக்கி அவங்களுடைய மறைவு தினமாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ அவங்கள பற்றி கேட்குறமோ பேசுகிறமோ நினச்சிக்கிறோமோ அவ்வளோக்களவு நம்ம அவங்களுடைய கருணையை பெறுவோங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அவங்ககிட்ட பிரார்த்தனை செய்வோம். ஜாய் ஸ்ரீ உத்தாரண தத்த தாக்கூர் கி ஜாய், ஜாய் ஸ்ரீ மகேஷ் பண்டிட் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், ஸ்ரீ தாகூர் பிரேமானந்த், ஹரே கிருஷ்ணா மதேவி.